starting a new life in Australia isn't easy.
A lot of companies have rejected me.
Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நாட்டில் பணவீக்கம் அதிகரித்திருக்கின்ற சூழலில் ரிசர்வ் வங்கி வட்டி வீதத்தை அதிகரிக்க கூடுமா என்பது தொடர்பிலும் இன்னும் சில கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் நிதித்துறையில் நீண்ட கால அனுபவம் கொண்ட எமில் ராஜா அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் எமில் ராஜா அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேசப்போகிறோம், பணவீக்கம். இந்த பணவீக்கத்தை பற்றின பேச்சுக்கள் கடந்த பல மாதங்களாக எல்லாம் அடிபட்டன. ஆனால் இப்போது மீண்டும் அது பேசு பொருளாக இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்பார்த்ததை விட பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
நிச்சயமாக ரேணுகா, இந்த காலாண்டில் பணவீக்கம் 3.2% உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கியமான காரணிகள் பலவி இருக்கின்றன. ஆனால் இந்த பணவீக்கம் எங்கள் அனைவரையும் பாதிப்பதை விட இந்த வட்டி வீதம் தான் எங்களை பாதிக்கின்றது. அதனால் தான் இந்த பணவீக்கம் பெரும்பான்மையாக பேசப்படுகின்றது. அதாவது வர்த்தகர்கள் மத்தியில் அல்லது எங்களை போன்ற கன்சியூமர்ஸ் அல்லது ஜென்ரல் பப்ளிக் மத்தியில் இந்த பணவீக்கத்தை பற்றி பெரும்பான்மையான பேச்சு அடிபடுவதற்கு முக்கிய காரணியாக இருப்பது இந்த வட்டி வீதம். இந்த பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்டு பின்னி பிணையப்பட்ட ஒரு காரணியாக இருக்கின்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கூறியது பல காரணிகள் இருக்கின்றன. முதலாவது காரணியாக இருப்பது எங்களுடைய நாளாந்த செலவுகள் அல்லது ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் சொல்வார்கள், வீட்டு செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. இது அதிகரிப்பதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, நகராட்சி வரிகள், அதே போன்று சொத்து சார்ந்த கட்டணங்கள் அதிகரித்திருக்கின்றன. விக்டோரியா மாநிலத்தை பார்த்தீர்கள் ஆனால் வீட்டு உரிமையாளர்கள் அல்லது இன்வெஸ்டர்கள் பலர் இந்த லேண்ட் டாக்ஸ் போன்ற பல டாக்ஸ் வரிகளை கட்ட வேண்டியிருக்கின்றன. அத்துடன் அவர்களுடைய வீட்டு செலவுகளும் பாவனைக்காக அவர்கள் கொள்முதல் செய்யும் பண்டங்களின் விலைகளும் சராசரியாக அதிகரித்திருக்கின்றன. இது ஒரு பிரதான காரணியாக இருக்கின்றது. இரண்டாவது, மின்சார கட்டணம். மின்சார கட்டணம் அல்லது இந்த யூட்டிலிட்டி பில்ஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவது, அதுவும் அதிகரித்திருக்கின்றன. இந்த மின்சார கட்டணங்கள் கூட சராசரியாக 9% உயர்ந்துள்ளன. இது வந்து அனுவல் ரிவ்யூ போன்ற விடயங்களில் இந்த கட்டணங்கள் மீள்பரிசீலனை செய்யப்படும் ஒரு கட்டத்தில் இந்த கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான இடங்கள் இருக்கின்றன. இந்த வகையில் இந்த மின்சார கட்டணம் அதிகரித்திருக்கின்றன. இவற்றுக்கு மேல்மிச்சமாக சேவை சார்ந்த பணவீக்கம், காப்பீடு, சுகாதாரம் போன்ற சேவைகளில் சம்பந்தப்பட்ட விலை உயர்வுகளும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கின்றன. இறுதியாக, பயணச் செலவுகள், உள்ளூர் மற்றும் சர்வதேச பயணங்களுக்கான செலவுகளும் அதிகரித்திருக்கின்றன. இவற்றை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த காரணிகள் தான் பிரபலமான காரணிகளாக இருக்கின்றது இந்த பணவீக்கம் அதிகரிப்பதற்கான ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது ரேணுகா.
ரிசர்வ் வங்கி வட்டி வீதத்தை குறைத்து வந்தது, கிட்டத்தட்ட 2-3 தடவைகள் குறைத்திருந்தது. அப்படியென்றால் இனிமேல் இந்த வட்டி வீதம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி என்று சொல்லலாமா?
ரிசர்வ் வங்கி தற்போது வட்டி வீதத்தை 3.6% நிலைநிறுத்தியுள்ளது. பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதால் வட்டி வீதத்தை குறைக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட போகின்றது என்பதே பொருளியலாளர்கள் அதே போன்று வங்கிகளின் பல பிரபலமான ஒரு கருத்தாக இருக்கின்றன. பெரும்பான்மையான வங்கிகள் அதாவது 2026 நடுப்பகுதிக்கு முன் வட்டி வீதம் குறைவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கின்றது என்று எண்ணுகின்றது.
சரி, அப்படி பார்த்தால் வருங்காலத்தில் வட்டி வீதம் அதிகரிக்கும் என்று எதிர்வு கூறலாமா?
வட்டி வீதம் மீண்டும் உயர வாய்ப்பு இருக்கின்றதா? இது முழுமையாக நிராகரிக்க முடியாது ரேணுகா. பணவீக்கம் தொடர்ந்து அதிகமாகவே இருந்தால் ரிசர்வ் வங்கி மீண்டும் வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இந்த ரிசர்வ் வங்கி அல்லது மத்திய வங்கிக்கு இருக்கும் ஒரு இந்த மானிட்டரி பாலிசியை டிரைவ் பண்ணுவதற்கு அல்லது கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இருக்கும் ஒரு முக்கிய காரணியாகத்தான் இந்த வட்டி வீதம் இருக்கின்றது. ஆகவே வேலை வாய்ப்பு அல்லது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்போது 4.5% உயர்ந்திருக்கின்றது. இதனை கூட வங்கி இந்த ரிசர்வ் வங்கி மிக கவனமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கும் அதே நேரத்தில் இந்த இன்ஃப்ளேஷன் அல்லது பணவீக்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இவை இரண்டும் முழுமையாக கருதப்பட்டுத்தான் இந்த வட்டி வீதம் த்துக்கான தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த காரணிகளில் பெரும்பான்மையான மாற்றங்கள் இருக்குமானால் ரிசர்வ் வங்கி இரண்டையும் கணித்துத்தான் அந்த முடிவினை எடுக்கும்.
இப்ப வீட்டு கடன் வைத்திருப்பவர்கள் அவர்களை இந்த மாற்றங்கள் எப்படி பாதிக்க கூடும்?
வட்டி வீதத்தால் எவ்வாறு இந்த பாதிப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொண்ட கடனை வைத்திருக்கும் வீட்டுரிமையாளர்கள் அதிக வட்டி செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. நிலையான அல்லது ஃபிக்ஸ் ரேட் லோன் இருக்கும் வீட்டுரிமையாளர்கள் குறைந்த வட்டியில் அந்த ஃபிக்ஸ் ரேட்டை இவர்கள் இப்போது லாக் பண்ணி வைத்திருந்தால் அவர்கள் இந்த மாற்றம் ஒரு சாதகமான நிலையை கொடுக்கும். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட குறைந்த வட்டியினை அவர்கள் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ரீஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய முயற்சிகளில் இருக்கும் பலர் நீங்கள் பார்த்துருந்தீங்கள். ஆனால் இந்த ரீஃபைனான்ஸுக்கான கேள்வி இப்போது அதிகரித்துள்ளது. இந்த காரணிகள் மூன்றையும் பார்த்து நாங்கள் இந்த வீட்டு உரிமையாளர்கள் எந்த விதமான நிதி கட்டமைப்பில் இருக்கின்றார்கள், ஃபிக்ஸ் ரேட்டா வேரியபிள் ரேட்டா அல்லது நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணும் ஒரு திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை பொறுத்து அவர்களை சாதகமாகவும் பாதகமாகவும் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது.
சரி, அப்படி பார்த்தால் குறிப்பாக அப்போது ஒரு வட்டி வீத குறைப்பை மக்கள் அல்லது ஆஸ்திரேலியர்கள் எதிர்பார்க்கலாம்.
நிச்சயமாக பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விடயமாக இருக்கின்றது என்றால் இந்த வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து செல்லும் பொழுது இது ஒரு ஹை ப்ரெஷர் அல்லது ஹவுஸ் ஹோல்ட் இன்கமுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும் அல்லது பெரும்பான்மையான எங்களுடைய வருமானம் செல்லும் ஒரு பகுதியாக இருப்பது இந்த வீட்டு மோகேஜ் அல்லது வீட்டு கடனுக்காக நாங்கள் கட்டும் தொகை. இதில் குறைவு எப்போது ஏற்படும் என்பதை அனைவரும் நாங்கள் கவனமாக நோக்கி கொண்டிருக்கின்றோம். பொருளியல் காரணிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் அதே போன்று பொருளியலாளர்களின் எதிர்வு கூறலாகவும் இருப்பது 2026 நடுப்பகுதிக்கு பிறகுதான் இந்த வட்டி வீதம் குறைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூடு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. பணவீக்கம் 2 அல்லது 3 வீதத்து இலக்கை அடைய வேண்டும். வேலை வாய்ப்பு வீதமும் மேலும் உயர வேண்டும். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் சற்று உயர வேண்டும். மேலும் சர்வதேச சூழ்நிலைகள் சீராக இருந்தால் இந்த வட்டி வீதம் 2026 நடுப்பகுதியில் குறைக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது ரேணுகா.
Want to make a difference in your community but not sure how? Go to GoFundMe.com right now and start a GoFundMe. Seriously, your next fundraiser doesn't have to start in a school parking lot or a church basement. You can start a GoFundMe today in just minutes. Fundraise for yourself, a friend, or family member, or an organization. All that matters is that you care about them. GoFundMe is the trusted place to fundraise for what you care about. With no pressure to hit your fundraising goal, but tons of tools to help you reach it, you can confidently start fundraising right now. Whether it's creative, local, or critical, your cause matters. And there's a reason why GoFundMe is backed by millions and chosen by fundraisers everywhere. It works, and it matters. GoFundMe helps you make a real difference. Start your GoFundMe today at GoFundMe.com. That's GoFundMe.com. GoFundMe.com. This is a commercial message brought to you by GoFundMe.
இப்போது மீண்டும் பணவீக்கத்துக்கு வந்தால் இந்த பணவீக்கமும் பொதுமக்கள் செலவிடுகின்றது, அதுவும் பின்னி பிணைந்தவை. ஆனால் ஆஸ்திரேலியர்கள் கஷ்டப்படுகிறார்கள், பணமில்லாமல் திண்டாடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆஸ்திரேலியர்கள் இன்னமும் மிக அதிக அளவில் செலவு செய்கிறார்களா இந்த பொருட்களை வாங்குவதில்? அதை பற்றின கருத்து என்ன?
நிச்சயமாக ஒரு சிறந்த கேள்வி ஒன்றை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் ரேணுகா. நாங்கள் இந்த பொருளாதார கட்டமைப்பில் இருக்கும் சில மிக இலவாக விளங்கப்படுத்த முடியாத சில காரணிகள் இருக்கின்றன. இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அல்லது இந்த பொருளியல் காரணிகளுக்கும் அதே போல மானியங்கள் வழங்கும் பொழுது கூட நாங்கள் அதனை எவ்வாறு அமுல்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. இது வந்து எங்கள் அனைவருக்கும் பொதுவாக ஒரு கட்டத்தில் இந்த பொருளியல் என்பது எல்லோருக்கும் சரிசமமாக பிரித்து வழங்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பொருளியல் காரணிகள் சில மானியங்களை நாங்கள் வழங்கும் பொழுது இதில் பெரும்பான்மையான மானியங்கள் சரியான அதாவது வாழ்வாதார செலவுகள் சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் குடும்பங்கள் தனிநபர்களுக்கு இது சென்றடைகின்றது. அதே நேரத்தில் ஒரு பகுதியினர் இருக்கின்றது, இந்த மானியங்கள் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா சேவிங்கை கொடுக்க போகின்றது. அதாவது நீங்கள் அவர்கள் அந்த வரையறைக்குள் இருந்தாலும் கூட அவர்களின் நிதி நிலைமைகள் பெரும்பான்மையானவரை போன்று சிக்கலான ஒரு நிலையில் இல்லாத நேரத்தில் இந்த மானியங்களை வழங்கும் பொழுது அவர்கள் அதனை வாழ்க்கை ஆடம்பர செலவுகளுக்குள் செலவழிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அல்லது உல்லாச பிரயாணங்கள் அதே நேரத்தில் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் போன்றவற்றில் வாங்குவதற்கு அவர்கள் செலவழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரிய கொள்வனவு அல்லது கன்சியூமர் கேலண்டரில் இந்த பிளாக் ஃப்ரைடே போன்ற நிகழ்வுகள் பாரிய செலவுகளை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இப்போது டிசம்பர் கிறிஸ்மஸ் சீசனுக்கு வருகின்றோம், ஹாலிடே சீசன் வருகின்றது, பிளாக் ஃப்ரைடே வருகின்றது. இது கன்சியூமர் மார்க்கெட்டில் பெரும்பாலானோர் அதிக அளவுக்கு அதிகமாக செலவு செய்யும் ஒரு காலமாகத்தான் இந்த அடுத்த 3-4 மாதங்கள் இருக்க போகின்றது ரேணுகா. ஆகவே இந்த காரணிகள் பலவற்றையும் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பணவீக்கம் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் நிலைமைகள் தான் இருக்கின்றது. மீண்டும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவதென்றால், ஆம், இந்த பொருளியல் காரணிகள் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு சாதாரணமாக சரிசமமாக பிரித்து வழங்கப்படுகின்றது. ஆனால் அவற்றுக்குள் இருக்கும் பல செக்மெண்ட்ஸ் இருக்கின்றது. அதில் சில செக்மெண்டை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா சேவிங் ஆகவும் அது இந்த பணவீக்கத்தை அதிகரிப்பதற்கு ஒரு காரணியாகவும் இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று இந்த யூட்டிலிட்டி அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் அல்லது கேஸ் பில் போன்றவற்றில் இருக்கும் செலவு அதிகத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த ஆஸ்திரேலிய சந்தை கட்டமைப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்கின்றது. என்னவென்றால், கடந்த நிதி ஆண்டுகளில் பார்த்தீர்களானால் இந்த எனர்ஜி கம்பெனிஸ் பல லாபத்தை ஈட்டியிருக்கின்றன. ஆனால் இந்த எனர்ஜி காஸ்ட் வந்து தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றது. அரசு மக்களுக்கு ஒரு மானியத்தை வழங்குகின்றது, அவர்களுடைய செலவுகள் அல்லது அந்த அவர்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கை ஈஸ் பண்ணுவதற்கு அல்லது இலகுவாக்குவதற்காக இதனை கொடுக்கின்றது. இந்த காரணிகளை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் இந்த சந்தை கட்டமைப்பில் இருக்கும் ஒரு சீரற்ற நிலை அல்லது ஒரு சிறந்த கட்டமைப்பாக இல்லை. ஏனென்றால் இந்த ரெகுலேட்டர்ஸ் போய் பார்த்தார்கள், ஆனால் எதற்காக இந்த எனர்ஜி காஸ்ட் அதிகரிக்கின்றது என்று அவற்றுக்கான சில வழிவகைகளை அமைத்து கொடுப்பதன் மூலம் இந்த எனர்ஜி காஸ்ட் தொடர்ந்து அதிகரித்து செல்வதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு சிக்கலான கேள்வி. இயன்றளவில் இலகுவாக இதற்கு நான் ஒரு பதிலை தருவதற்கு முயற்சி செய்திருக்கின்றேன் ரேணுகா.
சரி, நிறைவாக இப்போது பணவீக்கம் கூடிவிட்டது, வட்டி வீத அதிகரிப்பும் வரலாம் என்றெல்லாம் எதிர்ப்பு கூறப்படுகின்ற ஒரு சூழலில் ஆஸ்திரேலியர்கள், அதாவது சாதாரண ஆஸ்திரேலியர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ளலாம்?
இந்த கட்டத்தில் சில மாதங்கள் அதாவது விலை உயர்வு தொடரும், வீடு மின்சாரம் காப்பீடு போன்றவைகள் அதிகரித்து செல்லலாம். அதே நேரத்தில் வட்டி வீதம் குறையும் சாத்தியம் குறைவாக இருக்கின்றது. அதிக வட்டி வீதத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். பணவீக்கம் மெதுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் உடனடியான நிவாரணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்க போகின்றது. வேலை வாய்ப்பு சவால்கள், குறிப்பாக இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகரித்து செல்ல வேண்டும் என்று இந்த எக்கனாமிக் ஃபேக்டராக இருந்ததும் கூட இது இளையவர்கள் பலர் இந்த தொழில் சந்தைக்குள் வருவதற்கு பல சவாலாகவே இருக்கப் போகின்றது என்றால் வேலையற்றவர்கள் பலராக இருக்கப் போவதால். அதே நேரத்தில் இந்த ரீஃபைனான்ஸ் செய்வதும் கூட சில நேரத்தில் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் இந்த ரினியூவபிள் எனர்ஜி போன்றவற்றில் முதலீடுகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் இப்போது நாங்கள் இந்த கார்பன் எமிஷனை குறைக்க வேண்டும் அல்லது ஜீரோ எமிஷன் போன்ற கோட்பாடுகள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதால் அவர்கள் இந்த ஃபாசில் ஃபியூவல் பயன்படுத்தி ஜென்ரேட் பண்ணும் எனர்ஜிகளை குறைத்து பசுமையான அல்லது கிரீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் பலவற்றுக்குள் முதலீடுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் அடுத்த சில மாதங்களில் சாதாரணமாக போன்றவர்கள் எதிர்பார்க்கலாம். சிலவற்றுக்கு நாங்கள் தயாராகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.
மிக்க நன்றி எமல்ராஜ் அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா, வாய்ப்புக்கு நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
Starting a new life in Australia isn't easy.
A lot of companies have rejected me.
Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.